அன்பர்களே, இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
நேற்று மீண்டும் என்றும் ஆறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனாய கர்த்தாவே, எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய மன்னிப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீர் எங்களை மாற்றி வருகிறீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இந்த நாளிலேயும் டிரான்ஸ்வல் ரேடியோவின் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக உமக்கு நன்றி செலுத்த முடியாய் நாங்கள் கடந்து வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, தங்கள் நெருக்கங்களின் மத்தியிலேயும் கர்த்தருடைய இந்த ஊழியத்தின் மேலே அன்புள்ளவர்களாய், அக்கறை உள்ளவர்களாய், கரிசனை உள்ளவர்களாய், உம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக உமை துதிக்கிறோம், உமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். குறிப்பாக இப்பொழுதும் கட்டப்பட வேண்டிய புதிய கட்டிடத்திற்காக தியாகத்தோடு கொடுத்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே பேர் பேராய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுடைய இல்லத்தின் தேவையை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, சீஷன் என்னும் நாமத்தை நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போகான் என்று சொல்லியிருக்கிற வசனம் இந்த குடும்பத்திலே நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலேயும் கனசரித் முகாமிற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த முகாமிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியோடு அதற்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே, இந்த ஆண்டும் எங்களது வருடாந்திர கோடுகையை நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அநேக புதிய காரியங்களை கற்றுக்கொள்ளவும் இன்னமும் மகிழ்ச்சியோடும் இன்னமும் உமக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் தாமே உதவி செய்யும், கிருபை செய்தலும். தகப்பனே, ஒவ்வொரு நாளும் அதிக தூரம் பிரயாணம் செய்து பணி செய்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பிரயாணத்திலே பாதுகாவலை தாரும் ராஜா, ஏற்ற வேளையிலே தேவையான மாறுதல்களை தாரும். குடும்பமாய் ஓரிடத்திலிருந்து தங்களுடைய பணிகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்கிற குடும்பங்களிலே பற்பலமான வாகனங்களை ஓட்டுகிற சகோதர சகோதரிகள் உண்டையா, ஒவ்வொருவருக்கும் அந்த காலவெளியிலே நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் எந்த வாகனத்தை ஓட்டிச் சென்றாலும் கர்த்தர் அவர்கள் அருகில் இருப்பதை அவர்கள் உணர்ந்து கவனத்தோடு வாகனத்தை ஓட்டிச் செல்ல கிருபை தாரும். யாருக்கும் இடையூறாய் தங்கள் வாகனத்தை அவர்கள் ஓட்டிவிடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். அவர்களுக்கு இடையூறாகவும் யாரும் வாகனங்களை ஓட்டி வந்துவிடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அந்த பாதுகாவலை தருவீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, இன்னமும் எங்களுடைய நேயர்களிலே பலர் செய்கிற வியாபாரங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொழில் துறைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு தேவையான ஆலோசனையை தாரும், பண சகாயத்தை தாரும், உண்மையுள்ள பணியாளர்களை தாரும். அவருடைய பிரயாசங்கள் 80-100 கனிதர கர்த்தர் அனுதினமும் அவர்களை வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் எங்களுடைய தேச தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பற்பலவிதமான அதிகாரங்களிலே இருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். யார் யார் எந்த பணியிலே இருந்தாலும் கடவுளுக்கு பயந்து உண்மையும் உத்தமமாய் தங்களுடைய பணியை நிறைவேற்ற நேரே துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தவறான எண்ணங்களோடு தவறான ஆதாயத்திற்காக காத்து கிடக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு மனம் திரும்புதலை கட்டளிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்னமும் எய்ட்ஸ் வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் இறங்கி அவர்களுக்கு சிகிச்சைகளை ஆசீர்வதித்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். அப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே, அப்படிப்பட்ட குடும்பங்களின் மத்தியிலே பணி செய்கிற ஒவ்வொரு ஸ்தாபனங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. இன்னமும் மனநிலை பாதிக்கப்பட்ட அருமையான சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பெரியவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களை எப்படி அன்போடும் கரிசனையோடும் நடத்த வேண்டும் என்ற அறிவையும் உள் உணர்வையும் குடும்பாங்கத்தினர்களுக்கும் அவர்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் கொடுத்தவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தீமைகளுக்கும் அவர்களை கர்த்தர் விலக்கி காத்துக் கொள்வீராக. இன்றைக்கும் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்கள், திருமண நாட்களை நினைவு கூறுகிறவர்கள், இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் தங்கள் திருமண நாளையும் பிறந்த நாட்களையும் நினைவு கூறுகிறவர்கள் எல்லாரையும் உம்முடைய சன்னிதானத்திலே நினைக்கிறோம் அப்பா. கர்த்தர் தாமே அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நிறைவாய் தாரும், உம்மை அறிகிற அறிவிலே வளர கர்த்தர் கிருபையை தாரும். இந்த உலகத்திலேயும் அவருடைய தேவைகளை சந்தித்து இந்த புதிய ஆண்டு முழுவதும் உமக்கென்று புது பொலிவுடன் வாழ நீரே உடைய வல்லமையை தந்து வழி நடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பதில் தருவீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏய் சுரட்சகரின் வல்லமுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, கிறிஸ்துக்குள் பிரியமான வேதாராய்ச்சி அன்பர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் ஆதியாகமம் 48 அதிகாரம் 14 வசனம் வரை சிந்தித்தோம். அதிலே நாம் வாசித்தது என்ன? அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய இப்ராஹிமுடைய தலையின் மேலும், மனாசே மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனாசேயுடைய தலையின் மேலும் வைத்தான் என்று சிந்தித்தோம். இன்று 15 வசனம் முதல் பார்ப்போம். வாசிக்கிறேன். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும். கவனித்தீர்களா? நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் என்று சொல்கிறான். இங்கே பார்க்கிறது போல யாக்கோபுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது ஒரு உயர்ந்த நிலைமையிலே நாம் யாக்கோபை பார்க்கிறோம். வசனம் 16, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பெயரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பெயரும் இவர்களுக்கு இடப்பட கடவது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றான். கவனியங்கள், எல்லா தீமைக்கும் என்னை மீட்ட தூதனானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக என்று ஆசீர்வதிக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையை பொறுத்தமட்டிலேயும் எதை குறித்தும் பெருமை பாராட்ட அவனுக்கு ஒன்றுமே இல்லை. தன்னை மீட்க ஒருவர் இருக்கிறார் என்பதை குறித்து மட்டும் பெருமை பாராட்டுகிறான். யாக்கோபு கூறியது போலவே பூமியிலே அவர்கள் மிகுதியாக பெருகினார்கள். ஆதியாகமம் 48 அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கிறேன். தகப்பன் தன் வலது கையை இப்ராஹிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு, அது தனக்கு பிரியமில்லாதபடியால் இப்ராஹிமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயினுடைய தலையின் மேல் வைக்கும்படிக்கு எடுத்து, என் தகப்பனே, அப்படியல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். பிரியமானவர்களே, இதற்கு யாக்கோபு என்ன பதில் கூறியிருப்பான் என்று நினைக்கிறீர்கள்? வசனம் 19 பாருங்கள். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும், என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். இங்கே நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு வாக்கியம் என்னவென்றால், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்பது. யோசேப்பும் இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் அவனும் குடும்பத்திலே மூத்தவன் அல்ல. யோசேப்பு தனது குடும்பத்திலே இளையவன் ஆனாலும் அவனுடைய பிள்ளைகளே இங்கே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். வசனங்கள் 20-21 பாருங்கள். இவ்விதமாக அவன் அண்டை தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன்னை இப்ராஹிமை போலவும் மனாசேயைப் போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி இப்ராஹிமை மனாசேக்கு முன்னே வைத்தான். பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இதோ நான் மரணமடையப் போகிறேன், தேவன் உங்களோட இருப்பார், அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார் என்றும். அருமையானவர்களே, யாக்கோபின் ஒரு முதிர்ந்த விசுவாசத்தின் நிலையைத்தான் இங்கே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வசனம் 22 பாருங்கள். உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்றும் சொன்னான். இதுதான் யோசேப்பு. அவனுடைய இரண்டு குமாரர்கள் மூலமாகவும் மற்ற சகோதரர்களை காட்டிலும் அதிகமான சுதந்திரத்தை பெற்றுக் கொள்கிறான். இது யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த ஒரு சிறப்பான தனிப்பட்ட விதத்திலே கொடுக்கப்பட்ட வெகுமதியாகும். யோசேப்பு அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திற்கு பக்கத்திலே உள்ள பூமிதான் அது. யோவான் 4:5 வசனத்திலே இதை நாம் பார்க்கலாம். கவனியுங்கள், யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். சரி, இதுதான் அந்த பகுதி. யோசேப்பின் மூலமாக மேலும் இரண்டு கோத்தரத்தார் இஸ்ரவேலிலே சேர்க்கப்பட்டபடினாலே இந்த பகுதி அவர்களுக்கு தேவையானதாயிருந்தது. எமோரியர் கையிலிருந்து யாக்கோபு வாங்கிய நிலம்தான் அது. ஆனால் பின்னான காலங்களிலே அவர்கள் அதை எடுத்துக் கொண்டு விட்டார்கள். இப்பொழுது அது யோசேப்புக்கு கொடுக்கப்படுகிறது. வலுக்கட்டாயமாக அவர்கள் அதை எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள். இன்று வரை பிரச்சினைக்குரிய ஒரு நிலமாயிருப்பதும் அந்த பகுதிதான். இப்பொழுது நாம் ஆதியாகமம் 49 கடந்து செல்கிறோம். இங்கே யாக்கோபின் இறுதி தீர்க்க தரிசனமான வார்த்தைகளும் யாக்கோபின் மரணத்தையும் குறித்து பார்க்கலாம். இதுவும் குறிப்பிடத்தக்க ஒரு அதிகாரமாகும். ஏனென்றால் இங்கேதான் வயதான யாக்கோபுவின் மரணத்தை குறித்து வாசிக்கிறோம். கடந்த அதிகாரத்திலேயே மரணப்படுக்கையிலே அவன் இருந்தாலும் தன்னை திடப்படுத்திக் கொண்டு அவன் எழுந்து உட்கார்ந்தான். இவ்வாறு உட்கார்ந்து கொண்டுதான் யோசேப்பின் குமாரர்களை அவன் ஆசீர்வதித்தான். இவ்வாறு தனது பேரப்பிள்ளைகளோடு அவன் பேசிக் கொண்டிருந்த பின்னர் யாக்கோபுவின் மற்ற குமாரர்கள் அங்கே வருகிறார்கள். இப்பொழுது 12 குமாரர்களும் அவனை சுற்றி நிற்கிறார்கள். இறுதி செய்தியாக அவர்கள் ஒவ்வொருவருக்குமே யாக்கோபு செய்தியை உடையவனாயிருக்கிறான். மூத்த குமாரன் முதல் ஆரம்பித்து கடைசி குமாரன் வரை தொடர்ந்து செல்கிறான். பொதுவாகவே மரணப்படுக்கையிலிருந்து யார் எதை சொன்னாலும் அதற்கு மிகுந்த முக்கியத்துவம் நாம் கொடுப்போம் இல்லையா? ஏனென்றால் பொதுவாக ஒரு மனிதன் உண்மை சொல்வான் என்றால் தனது மரணப்படுக்கையிலே அதை சரியாகவே சொல்வான். மரணப்படுக்கையிலிருந்து யாக்கோபு சொன்ன இந்த செய்தி தீர்க்க தரிசனமானது. தனது 12 குமாரர்களுக்கும் என்ன என்ன நடக்கும் என்பது சொல்லப்படுகிறது. அந்த குறிப்பிட்ட நாளிலே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டவைகளிலே பெரும்பான்மையான பகுதி இப்பொழுது சரித்திரமாகிவிட்டது. அருமையானவர்களே, யாக்கோபுவின் வாழ்க்கையிலே விசுவாசத்தை காணக்கூடிய இறுதி வாய்ப்பு இது என்று சொல்லலாம். இஸ்ரவேல் தேசத்தின் 12 கோத்தரங்களாக போகிற தனது குமாரர்களோடு அவன் பேசுகிறான். இவர்கள்தான் கானான் தேசத்திலே போய் குடியிருக்கப் போகிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம்! கானான் தேசத்திலே கானானியர்கள் இருந்தார்கள். யாக்கோபுவின் குடும்பமோ எகிப்திலே மிக வசதியாகத்தான் இருந்தார்கள். என்றாலும் ஒரு நாள் அவர்கள் கானானுக்கு போவார்கள் என்பதை தீர்க்க தரிசனமாக யாக்கோபு கூறுகிறான். ஆதியாகமம் 49:1 பாருங்கள். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சில முக்கியமான கருத்துக்களை வேதத்திலே திரும்ப திரும்ப கூறப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அவைகளிலே ஒன்றுதான் கடைசி நாட்கள் என்ற வார்த்தையாகும். இஸ்ரவேல் தேசத்தின் கடைசி காலங்கள் என்பது திருச்சபைக்கான கடைசி காலத்தை விட வேறுபட்டது. மீண்டும் கூறுகிறேன், இஸ்ரவேல் தேசத்தின் கடைசி காலங்கள் என்பது திருச்சபைக்கான கடைசி காலத்தை விட வேறுபட்டது. இப்பொழுது யாக்கோபு இஸ்ரவேல் மக்களின் இறுதி காலத்தை குறித்து கூறப்போகிறான். 12 கோத்தரத்து மக்களுக்கும் என்ன என்ன சம்பவிக்கும், ஒவ்வொரு குமாரர்களின் சந்ததியிலேயும் என்ன என்ன நடைபெறும் என்பதை கூறப்போகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த அநேக வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிவிட்டது, உண்மைதான். அதேவேளையிலே ஒவ்வொரு கோத்திரமாக நாம் குறிப்பிட்டு பார்க்கும் பொழுதும் ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் ஒவ்வொரு காரியங்களை வைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெளிவாகிறது. இஸ்ரவேல் தேசமாக தேவன் கூறிய காரியங்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு கோத்திரத்தை குறித்து குறிப்பாக கூறிய காரியங்களும் நிறைவேறியிருக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, இது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம். கடைசி காலங்களிலே ஒவ்வொரு கோத்திரத்திலேயும் என்ன நடைபெறும் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம். அவைகளிலே சில காரியங்கள் ஏற்கனவே நிறைவேறிவிட்டது, ஆனால் அதிகமான காரியங்கள் நிறைவேற காத்திருக்கிறது. பாருங்கள், ஆதியாகமம் 49:2, யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். வயதான யாக்கோபு தனது படுக்கையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். தனது கோலின் மேல் சாய்ந்து கொண்டவனாக பேச ஆரம்பிக்கிறான். இதைத்தான் எபிரேயர் 11:21 நாம் வாசிக்கிறோம். உண்மையாகவே யாக்கோபு இப்பொழுது மரண தருவாயிலேதான் இருக்கிறான். மரணம் மிக சீக்கிரமாக தனக்கு வருகிறது என்பதை யாக்கோபு அறிந்தவனாயிருந்தான். பாருங்கள், வாசிக்கிறேன். அதியாமம் 49:3-4. ரூபனே, நீ என் சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன். தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே. தகப்பனை போல மகன் என்பதற்கு உதாரணமாக ரூபனை குறித்து சொல்லும் பொழுது தண்ணீரை போல தளம்பினவனே என்று சொல்கிறான். அநேக காரியங்களிலே ரூபன் யாக்கோபை போலத்தான் காணப்பட்டான். அதாவது தனது இளம் காலத்திலேயே யாக்கோபு அவ்வாறு இருந்தான். தனது மூத்த மகனுடைய வாழ்க்கையும் அப்படியே இருக்கிறது. அவனை குறித்து சொல்லும்பொழுது நீ மேன்மையடைய மாட்டாய் என்று சொன்னான். அதுபோலவே ரூபனின் சந்ததி மேன்மையடையவில்லை. அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் அநேகர் அப்படி இருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் இருக்கும் நிலைமையிலேயே திருப்தியோடு இருக்கிறார்கள், மேன்மை அடைய விரும்புகிறதில்லை. ஒரு அருமையான போதகர் ஒருவர் இருந்தார். அவர் உலக பிரசித்தி பெற்ற ஒரு எழுத்தாளராக மாறியிருக்கலாம், ஆனால் அவ்வாறு அவர் செய்யவில்லை. இரண்டு சிறிய ஒற்றைத்தாள் பிரதிகளைத்தான் அவர் எழுதினாரே ஒழிய வேறு எழுதவில்லை. ஆனால் அவருக்கு இருந்த ஞானத்திற்கும் அறிவிற்கும் அவர் ஒரு சிறந்த வேத பாட ஆசிரியராக மாறியிருக்கலாம், ஆனால் அப்படி செல்வதற்கு அவர் விரும்பவில்லை. நாம் வாசித்த இந்த வசனத்திலே ரூபனை குறித்து யாக்கோபு சொல்கிற சம்பவம் மிகவும் துக்கமான ஒரு சம்பவம் தான். ஆதியாகமத்தை நாம் கற்று வரும்பொழுதும் அந்த பகுதியை நாம் கடந்து வந்துவிட்டோம். ஏனென்றால் ஏற்கனவே இன்று நாம் வாசிக்கும் புஸ்தகங்களும் பார்க்கும் நாடகங்களும் தொலைக்காட்சி ஒளிபரப்புகள் எல்லாமே இப்படிப்பட்ட காரியங்களைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. மனிதனுடைய பாவத்தை குறித்து உட்கார்ந்து நாம் அதிகமாய் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. நாம் சிந்திக்க வேண்டிய சில முக்கியமான காரியங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியர் 4:8 தெளிவாய் சொல்லியிருக்கிறார். எனவேதான் அதிகமாக நாம் அந்த பகுதியை சிந்திக்காமல் கடந்து வந்துவிட்டோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் என்ன ஆலோசனை கொடுக்கிறார்? கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். உலகத்திலே வாழ்ந்த நம்முடைய மூதாதையர்களை குறித்து நாம் சரியாய் அறிந்து கொள்ளும்படியாக அவர்களுடைய பாவத்தை குறித்தும் தேவன் வேத புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார். சரி, அடுத்த இரண்டு குமாரர்களை குறித்து யாக்கோபு சொல்லும்பொழுதும் ஒன்றாக சேர்த்து சொல்கிறார். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர். இரண்டு பேரும் ஒரு தாய் வயிற்றிலே பிறந்த பிள்ளைகள். அவர்களை குறித்து சொல்லும்பொழுது அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் லேயாளின் குமாரர்கள். வசனம் 5 பாருங்கள். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். ஞாபகம் இருக்கிறதா? சீகேமிலே சாலேம் என்னும் ஊருக்குள்ளே சென்று எப்படி இவர்கள் அந்த பட்டணத்தில் உள்ள ஆண் மக்களை எல்லாம் வெட்டி போட்டார்கள்? தங்கள் சகோதரி தீட்டுப்பட்ட பொழுது அவர்கள் கோபத்தை அவர்களால் அடக்க முடியவில்லை. ஒரு மனிதன் செய்த தவற்றினாலே முழு பட்டணத்தையுமே பழிக்கு பழி வாங்கினார்கள். அதை அவர்கள் செய்திருக்கவே கூடாது. இதை குறித்து யாக்கோபு நினைவுபடுத்துகிறான். 6-7 வசனம் பாருங்கள். என் ஆத்துமாவே, அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையை அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொண்டு தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். லேவியை பார்க்கும்பொழுது தேவனுடைய மகா பெரிய இரக்கத்தையும் கிருபையையும் நாம் காணக்கூடியவர்களாயிருக்கிறோம். யாக்கோபு சொன்னது போலவே அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே சிதறடிக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் ஆசாரிய பணிக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்ட கோத்திரமாயிருந்தார்கள். லேவியைப் போல கொடூரமான ஒரு மனிதனும் தேவனுடைய கிருபையினாலே ஆசாரிய பணியை பெற்றுக் கொள்ளுகிறான். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்திலே என்னையும் உங்களையும் அவர் ஆசாரியர்களாக மறுரூபப்படுத்துகிறார். காரணம் என்னவென்றால் தேவனுடைய கிருபையே. இன்று விசுவாசிகளாகிய நாம் எல்லாருமே ஆசாரியர்களாயிருக்கிறோம். மனம் திரும்பிய குடிகாரர்கள், மனம் திரும்பிய வேசிகள், மனம் திரும்பிய கொலைகாரர்கள் இந்த கூட்டத்திலே உண்டு. அருமையானவர்களே, அப்படிப்பட்டவர்கள் எப்படி தேவனுடைய ராஜ்யத்திலே ஆசாரியர்களானார்கள்? அதுதான் தேவனுடைய அற்புதமான கிருபை. இந்த இடத்திலே 1 பேதுரு 18:19 நாம் வாசிக்க வேண்டும். கவனியங்கள், 1 பேதுரு 18:19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அது மட்டுமல்ல, 1 பேதுரு 2:5 பாருங்கள். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இங்கே யாரை குறித்து அவர் பேசுகிறார்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களை குறித்து சொல்கிறார். ரூபன் முதல் ஸ்தானத்தை இழந்து போனான். சிமியோனும் லேவியும் கூட முதல் ஸ்தானத்தை இழந்து போனார்கள். இந்த கோத்திரங்களின் வாயிலாக ராஜா வரப்போவதில்லை. மற்றொரு குமாரன் இருக்கிறான், அவனும் பாவியானவனே. அவனை குறித்த தேவனுடைய கிருபையை சற்றே கவனியுங்கள். ஆதியாகமம் 49:8. யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன்முன் பணிவார்கள். உன் தகப்பனின் பிள்ளைகள் உன்முன் பணிவார்கள் என்று சொல்கிறாரே, ஏன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதாவின் வம்சத்திலே வருகிறார். அவர் முன்னாலேயே எல்லாரும் பணியப் போகிறார்கள். இதைத்தான் அவ்வாறு சொல்லியிருக்கிறார். வசனம் 9 பாருங்கள். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? தொடர்ந்து யூதாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனத்தை அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் சிந்திக்கப் போகிறோம். யாக்கோபு மரணப்படுக்கையிலே இருந்தாலும் தன்னுடைய சந்ததியை குறித்த அநேக தீர்க்க தரிசனமான காரியங்களை இங்கே கூறுகிறார். அவை எல்லாமே ஏற்ற வேளைகளிலே நிறைவேறுகிறதா இருக்கிறது. அவற்றிலே சில ஏற்கனவே நிறைவேறிவிட்டது. இன்னும் சில காரியங்கள் ஒரு நாளிலே நிறைவேறப்போகிறது. இந்த பகுதியிலே நாம் கவனித்து அறிந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், ஒரு முக்கியமான வார்த்தை, கடைசி நாட்களிலே என்பதாகும். அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடைசி நாட்களிலே சம்பவிப்பது வேறு, விசுவாசிகளுக்கு கடைசி நாட்களிலே சம்பவிப்பது வேறு. இதை குறித்த தெளிந்த அறிவுள்ளவர்களாக நாம் இருப்பது அவசியம். விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நடுவானத்திலே வரும்பொழுது நாம் அவரோடு எடுத்துக் கொள்ளப்பட போகிறோம். அவரோடு எந்தெண்டைக்கும் வாழப்போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவன் வேறு விதமான திட்டம் வைத்திருக்கிறார். அதை குறித்து தொடர்ந்து வேத புத்தகம் முழுவதிலேயும் நாம் பார்க்கக்கூடியவர்களாயிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் அதை குறித்து தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வரும் நாட்களிலே அதை நாம் கற்றுக்கொள்வோம். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, யாக்கோபின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சிலருடைய பாவங்களை ஆண்டவர் கருத்திலே கொண்டு செயல்படுகிறார், சிலருடைய பாவங்களுக்கு அவர் கிருபையை காண்பிக்கிறார் என்று ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். ஆம், தேவன் யாருக்கு இறங்க சித்தமாயிருக்கிறாரோ அவருக்கு தாம் இறங்குவேன் என்று தெளிவாய் வேதத்திலே சொல்லியிருக்கிறார். எனவே அவருடைய கிருபை கிடைக்கும் என்ற எண்ணத்திலே தொடர்ந்து பாவ வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அவருடைய கிருபை நமக்கு கிடைக்காமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கிருபையின் காலத்திலே வாழ்கிற நாம் மனம் திரும்பி பரிபூர்ணமாய் அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். கிருபையின் காலம் எப்பொழுது முடியும், நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையின் காலம் எப்பொழுது முடியும் என்பது நமக்கு தெரியாது. அனுபடினாலே என கருமையான சகோதரனே சகோதரியே, எத்தனையோ ஆண்டுகளாக ஆண்டவர் உங்கள் பாவங்களை குறித்து அவ்வப்பொழுது உங்களை தண்டிக்காமல் உங்களை மன்னித்து வந்திருக்கிறார் என்ற ஒரு காரணத்தினாலே தொடர்ந்து நீங்கள் பாவத்திலே வாழ உங்களை அர்ப்பணித்து விடாதிருங்கள். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அந்த கிருபையின் காலம் எப்பொழுது முடியும் என்பதை யாரும் அறிய மாட்டோம். எனவே இப்பொழுதே அனுக்கிற காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். உண்மையான மன துக்கத்தோடு பரிபூர்ணமாய் அவருடைய பாதத்திலே மனம் திரும்பி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ அவரையே விசுவாசித்து, ஆண்டவரே என்னால் முடியாது, நீர் எனக்கு உதவி செய்யும் என்று ஒவ்வொரு நாளுமே நாம் அவரை சார்ந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளைகளாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, உம்முடைய வேத வசனங்களுக்காக நாங்கள் தாழ்மையோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கற்றுத்தரும் வித்தியாசமான பாடங்களுக்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஒரே வேத பகுதியிலிருந்து நாங்கள் பலர் பலவிதமான செய்திகளை ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்கிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இள வயதிலேயே நீர் தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்திருந்தாலும் விசுவாச வாழ்க்கையிலே வளர்வதற்கு எத்தனையோ காலங்கள் கடந்துவிட்டதையா. அதேபோல எங்களிலேயும் பலர் நாங்கள் இருக்கிறோம் என்பதை ஒத்துக்கொள்கிறோம். கர்த்தாவே, இன்னமும் கிருபை உண்டு என்பதை எண்ணி தொடர்ந்து பாவத்திலே வாழ்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காகவும் இந்த வேளையிலே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். பல ஆண்டுகள் ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டார், இனியும் ஆண்டவர் என்னை மன்னிப்பார் என்ற எண்ணத்தோடு அறிந்தும் யாரும் பாவத்திலே விழுந்து கொண்டிருப்பார்கள் என்றால், கர்த்தாவே அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே கிருபையின் காலம் எப்பொழுது முடியும் என்று அவர்கள் அறிய மாட்டார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து இன்றே ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள நீர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே என்றைக்கோ எவ்வளவோ வளர்ந்திருக்க வேண்டிய நாங்கள் இன்னமும் வளர வேண்டிய அளவு வளரவில்லை என்பதையும் உணர்ந்து அறிந்து உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஐயா. இன்னமும் அதிகமான விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு உம்முடைய விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் உம்மை பரிபூர்ணமாய் விசுவாசிக்கும் விசுவாசத்தை தாரும். தேவை உள்ள சமயங்களிலேயும் நெருக்கமான காலங்களிலேயும் உம்மேலே சார்ந்து கொள்ளும் விசுவாசத்தை தாரும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வசனம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் உண்மையாக இருக்கட்டும் ஐயா. ஆபிரகாமின் வாழ்க்கையிலே நீர் கண்ட விசுவாசத்தைப் போல எங்களுடைய வாழ்க்கையிலேயும் விசுவாசத்தை பெருக பண்ணும். ஆண்டவரே, எங்களிலே யார் யார் எங்களுடைய வாழ்க்கையின் எந்தெந்த பகுதிகளிலே விசுவாசத்திலே குறைவாய் காணப்படுகிறோமோ அதை எங்களுக்கு சுட்டி காட்டி எங்களை வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 4. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஏசாயா 25:8.